பின்னே வலதிலே இடதிலே வடக்கே கிழக்கே தெற்கே மேற்கே. இதேபோன்று ஒரு மனிதனின் வாழ்வில் ஒரு பக்கம் மார்க்கம் இஸ்லாத்தின் கடமைகள், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அடுத்த பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் சமூகம், அடுத்தொரு பகுதி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் பொறுப்புகள். இந்த நான்கையும் நிரப்பமாக முறையாக ஒரு மனிதன் செய்யப்படும் பொழுதுதான் அவன் பூர்த்தியான ஒரு முஸ்லீமாக கணிக்கப்படுகின்றான். சஹாபாக்கள் அனைவரும் நன்மாராயம் பெற்றார்கள். அவர்களுடைய ஈமானும் இஸ்லாமும் அல்லாஹ் ஒரு சிறப்பான பகுதியும் மிக அழுத்தமாக மிக உறுதியாக இருந்தது. குடும்ப பொறுப்புகளையும் சரியாக செய்தார்கள். சமூகத்துக்கு தன்னால் ஆக வேண்டிய பணிகளும் சமூக தொண்டுகளும் நிரப்பமாகவே காணப்பட்டது. எந்த பொறுப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டதோ அந்த பொறுப்பில் எந்தொரு வித்தியாசமும் இல்லாமல் அதை முறையாக நிறைவேற்றி காட்டினார்கள். பொதுவாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையை இதை பார்க்கலாம். அவர்கள் அல்லாஹ்வின் திருப்தி அடைந்து கொண்டதற்கு இதுதான் காரணம். இவர்களின் உதாரணமாக ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எடுத்து பார்ப்போம். சகோதரர்களே, இரண்டு தரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவினால் சொர்க்கத்தின் நன்மாராயம் கேட்டு பெற்றுக் கொண்டவர்கள். சொர்க்க செய்தி அவர்களுக்கு கடமையாகிவிட்டது. பத்து சொர்க்க சஹாபாக்களில் அஷ்ரத்துல் முபஷ்ஷராவிலே நான்காவது பேர் சொல்லப்பட்ட புனித மனிதர். சகோதரர்களே, அவர்கள் தன் படைத்த ரப்பை புரிந்து கொள்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகம் செய்ததிலே நான்காவது இடத்திலே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது அல்லாஹை பற்றி சொல்லத் தொடங்கினார்களோ அதை புரிந்து கொள்வதில் நான்காவது இடத்திலே அவர்கள். மக்கா நகரை விட்டு இரண்டு ஹிஜ்ரத்துகள் மேற்கொண்டார்கள். அபிசீனியாவுக்கு எத்தியோப்பியாவுக்கு சென்ற ஹிஜ்ரத், அதிலும் ஹஜ்ரத் உஸ்மானி கனியுடைய பெயர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பெயர் இருக்கிறது. மதீனாவுக்கு அனைத்தையும் திறந்து அல்லாஹுக்காக வேண்டி பாவத்தை வெறுத்து படைத்தவனை ஞாபகமூட்ட அங்கு சென்றார்கள், அதிலும் அவர்களுடைய பெயர் இருக்கிறது. சகோதரர்களே, இறை திருப்திக்காக வேண்டி அல்லாஹ்வின் பொருத்தத்துக்காக வேண்டி தன்னை அப்படி அர்ப்பணித்த ஒரு மாமனிதர், குரானை ஒன்று சேர்த்தவர், குரானை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுதே மரணித்தவர்கள், எதை செய்தாலும் அல்லாஹுக்காக வேண்டி, மக்கள் அல்ல, புகழ் அல்ல, பெயர் அல்ல, இருந்தாலும் இறந்தாலும் தன் சுயலாபத்தை அப்படி அர்ப்பணித்து அது ஏறிட்டும் பார்க்காமல் சமூக லாபம், சமூகம் எனது கண்கள், இறை திருப்தி எனது வாழ்க்கையின் குறிக்கோள் என்பதை அழகாகவே வாழ்ந்து காட்டிச் சென்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய திருப்தியோடு நின்றுவிடாமல் ஒரு குடும்பத் தலைவர் பள்ளியில் எப்படி நல்லவராக இருக்கிறாரோ குடும்பத்துக்கும் பொறுப்பானவர் ஒரு முஸ்லீம் சகோதரர். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பகுதியிலே குறையின்றி இருப்பது போன்றே குடும்பத்தின் பகுதியிலும் குறை விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு மகள்மாரை மணந்து கொண்ட சஹாபிதான் அவர்கள். துன்னூரை இரண்டு பிரகாசங்களுக்கு சொந்தக்காரர்கள். ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் மணந்தார்கள். சகோதரர்களே, நாட்டின் பிரபலியமான யுத்தம் பத்ருடைய யுத்தம். அந்த பத்ர் யுத்தத்துக்கு கூட செல்ல விடாமல் தடையாக இருந்தது மனைவியின் நோய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவர்களை விட்டு சென்றார்கள். குடும்பத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் சகோதரர்கள். எவ்வளவு அவர் வெட்டு சுபாவம் உள்ளவராக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஒவ்வொரு குடும்ப ஆண்களிடம் இருக்க வேண்டும், இன்னைக்கு குடும்பத்தில் வெட்கமில்லை. சகோதரர்களை, மனைவி மக்களிடத்திலே வெட்கத்தை எதிர்பார்க்க முடியாது. ஒரு சகோதரர் சொல்லுகிறார், அன்று மறைத்து பேசிய கதைகள் எல்லாம் இன்று வீட்டு சந்தையிலே தாயும் தந்தையும் மகளும் மகனும் சேர்ந்து பேசும் கதைகள் இங்கு வரலாற்றிலே ரகசியமாக கூட பேச வைக்கப்பட்ட கதைகள் இன்று சமூகத்தின் வெக்கமிடப்பட்டு போயிருக்கிறது. வெக்கத்தில் மத்தனையுமே நல்லது. ஒவ்வொரு மாற்றத்துக்கும் பண்பாடு இருக்கிறது. இன்னிக்குள்ளின் இஸ்லாம் ஒவ்வொரு மார்க்கமும் ஒரு கொள்கையை வைத்து பேசுவார்கள். இஸ்லாம் வெட்கம் என்ற கொள்கைக்கு சொந்தக்காரன். வெட்கம் என்ற சொந்த சுபாவத்தை தன்னகத்தை கொண்டேதான் இஸ்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டினார்கள். அவர்களுடைய வெட்கம் எப்படி இருந்தது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சாதாரணமாக அமர்ந்திருந்தார்கள். உமர் வந்தார்கள் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, எந்த மாற்றமும் இல்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தார்கள், எந்த மாற்றமும் அவர்கள் செய்யவில்லை இருப்பிலே. ஆனால் ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வந்த பொழுது அவர்கள் தன்னுடைய ஆடையை இன்னும் சரி செய்து முறையாக உட்கார்ந்து கொண்டார்கள். சொன்னார்கள், அலா தஸ்தஹி, நீங்கள் வெட்கப்படுவதில்லையா? இப்படியானவர் மனிதர், எப்படியானவர் மலக்கு மார்கள் கூட அவர்களுடைய வெட்கத்தை பார்த்து வெட்கப்படுகின்றார்கள். அப்படியான ஒரு மனிதர், வெட்க குணமுள்ள பண்புள்ள அந்த மனிதரை விடயத்தில் நீங்கள் வெட்கப்படுவதில்லையா? சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது பயத் செய்தார்களோ அன்றிலிருந்து அவர்களுடைய வழக்கரத்தால் தன்னுடைய மறு உறுப்புகள் மறைந்திருக்கும் உறுப்புகளை மர்மஸ்தானத்தை தொட்டதே இல்லை. ஒழுக்க நெறிகள் பண்பாடுகள் குடும்ப பொறுப்பிலே எப்படி என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உம்மு குல்தூம் ரழியல்லாஹு தஆலா அவர்களும் மரணித்ததன் பின்னால் எனக்கு மூன்றாவது ஒரு மகள் இருந்தால், இன்னும் ஒரு மகள் இருந்தால், அந்த மகளையும் நான் உஸ்மானுக்கே தான் கொடுப்பேன் என்று சொன்னார்கள் ரழியல்லாஹு தஆலா. ஆ சகோதரர்களே, இந்த ரெண்டு பகுதியும் அவர்களிடத்தில் நிரப்பமாக இருந்தது. அல்லாவின் திருப்தியோடு வாழ்வதும் குடும்பத்தை ஒழுங்காக முறையாக கண்ணியமாக பார்த்துக் கொள்ளும் பண்பும் ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு தன்னிடத்திலே நிரப்பமாக இருந்தது. அதே போன்றுதான் சகோதரர்களே, சமூகத்துக்காக வேண்டி உம்மத்துக்காக வேண்டி இயங்கிய ஒரு உத்தமர் ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா. இன்று அனைவரிடத்துக்கும் தேவையான ஒரு பண்பு சகோதரர்களே. ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபீராக தூதுவராக தனக்கு பதிலாக பேசுவதற்கு தேர்ந்தெடுத்தார்கள். உம்ராவுக்கு சென்றிருக்கின்றார்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அவர்களும் கூட. 1450 சஹாபாக்கள் ஒருடத்திலே அந்த நேரத்திலே ஹுதைபியா என்ற இடம் வந்தது. சுமார் மக்காவில் இருந்து 6 மைல்கள். இப்பொழுது ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், நாம் அவர்களிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும். சகோதரர்களே, பெரும்பான்மை நாடி வாழ்கிறது, அவர்களுடைய முழு ஆட்சியும் அதிகாரம் அது மதற்குள்ளே இருக்கிறது. காபாவுக்கு அல்லாஹ்வின் இறை இல்லத்துக்கு பொறுப்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊர் எல்லையில் நின்று அந்த அபூ சுஃபியானிடம் அனுமதி கேட்டு வாருங்கள் என்பதாக அனுப்புகின்றார்கள். பண்பை பாருங்கள், சமூகத்தோடு எப்படி அந்நியர்களாக இருந்தாலும் அதிகாரம் இருந்தாலும் உங்களுடைய ஆடையை அணிந்திருந்தாலும் ஹஜ்ரத் அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வர முன்னே அவரிடம் பேச வேண்டும், நாங்கள் இந்த உம்ராவை செய்யலாம் என்பதாக கேட்க வேண்டும், அவர்கள் அனுமதி தந்தால் உள்ளே செல்ல வேண்டும். இந்த நோக்கத்திலே ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சேர்ந்திருக்கின்றார்கள். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் நீங்க போய் வாங்க ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. சொன்னாங்க, இல்லை, என்னோட ரோஷத்திலே இருக்கிறார்கள் அவர்கள், ஆனால் ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களை அனுப்புங்கள் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அவரோடு காபிர்கள் கூட அன்பாக பேசுவார்கள், அவர்கள் கூட தொடர்பிலே அந்த அந்நியர்களின் உள்ளங்களில் கூட இடம் பிடித்த ஒரு மனிதர். நாங்கள் இன்று இப்படியானவர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம், சமூகத்துக்கு தேவை. இது போட்டோகாப்பி மெஷின்ல மாறி இன்றைக்கு தேவைக்கு தயாரிக்கிறதல்ல, என்றோ இருக்க வேண்டும், இன்று தேவைப்பட்டால் பேச வேண்டும். அடிக்கும் பொழுது மாத்திரம் காலில் விழும் பழக்கம் அல்ல இஸ்லாத்துடைய பழக்கம். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, சில இடங்களில் அவர்கள் திருப்பி அனுப்புகின்றார்கள் பேச போனவர்களே. ஏன் நீங்கள் எங்களோடு பேச வர வேண்டாம். பிரச்சினை ஆயிரம் பிரச்சனைகளுக்கு தலை முகம் கொடுக்க வந்துவிட்டது, இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு ஆலோசனைக்கா? இல்லை சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய வாழ்க்கையிலே அந்நியர்களின் உள்ளத்தில் கூட இடம் பிடித்திருந்தார்கள். அவர்கள் சென்று பேசினால் அங்கு பிரச்சனை இல்லை என்ற தெளிவு இருந்ததே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள் நாலஞ்சு சஹாபாக்களோடு. அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த அளவுக்கு ஏக்கமுள்ளவராக சமூக பற்றுள்ளவராக இருந்தார்கள் என்று சொன்னால், சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கு சென்ற நேரத்திலே சொன்னார்கள், வந்திருப்பவர்களுக்கு தவாப் செய்ய அனுமதி தர மாட்டோம், ஆனால் உங்களுக்கு வேண்டுமானால் தவாப் செய்து விட்டு செல்லலாம், நீங்கள் தவாப் செய்யுங்கள், வந்திருக்கக்கூடிய யாருக்கும் கிடையாது. சந்தர்ப்பத்தை பார்த்திருக்கலாம், சமூகம் ஒரு பக்கம், நான் வந்த விடயம் நிறைவேறி விடுகிறதே என்ற ஒரு குறுகிய மனப்பாங்கோடு சமூகத்தை அடகு வைத்திருக்கலாம். சகோதரர்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னார்கள்? எங்கட சமூகத்துக்கு இன்றைக்கு தேவையான ஒற்றுமையுடைய ஒரு பாடத்தை அழுத்தமாக சொன்னார்கள். இந்த சமூகம் ஒன்றாக செயல்பட வேண்டும், நான் தனியாக உம்ராவுக்கு வரவில்லை, நீங்கள் எனது காபத்துள்ளால் சிறப்பை என்னிடம் தந்தாலும் நான் சுற்றி பார்க்கப் போவதும் இல்லை, சவால் செய்யப் போவதும் இல்லை, என்னோடு வந்த நபியும் உத்தம தோழர்களும் வெளியே நிற்கிறார்கள், நபி இல்லாத சவாப் எனக்கு தேவையே இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத சவாப் எனக்கு வேண்டாம், நான் வெளியே இருக்கிறேன். சமூகம் எக்கேடு கேட்டாலும் சரி, தன்னுடைய இயக்கம் தன்னுடைய கொள்கை அது வளர வேண்டும், வாழ வேண்டும், சமூகம் எல்லாற்றும் நெருப்பிலே, இதுவா எமது கொள்கை? சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, எனக்குள்ளே இருக்கும் ஒற்றுமை என்னை காட்டிக் கொடுக்கக்கூடாது, என் ரகசியங்களை பதிவு செய்து அந்நியர்களிடத்தில் ஒப்படைக்கும் நிலையை ஏற்படுத்தக்கூடாது. ஒரு சமூகம் எரிகிறது, ஒருவரின் சடி தீப்பிடித்திருக்கிறது, அதிலே அந்த தீயிலே நாம் குளிர்காயக்கூடாது. அவர்கள் செய்த தவறுக்கும் அந்த கொள்கைக்காரர்களுக்கு அப்படித்தான் அடிவிட வேண்டும் என்பதாக நாம் நல்லவர்களாக எண்ணியாக்கிக் கொண்டு கொள்கை பிரிவுகளை வைத்து சமூகத்தை பிரிக்கும் பார்வைகளும் எப்படி மிதந்திருக்கிறது சகோதரர்களே? எனக்கு என் சமூகத்துக்கு இல்லையா, எனக்கும் இல்லை, வேண்டாமதே, எப்படி ஒரு உணர்வு இருந்திருக்கிறது? எவ்வளவு ஆசையோடு சென்றிருந்தார்கள் தவாஃபுக்கு, உங்காவுக்கு. அடுத்த கட்டத்தை பாருங்கள், இங்கே ஒரு தனி மனிதனை பற்றி அந்த 1450 சஹாபாக்களுக்கு மத்தியிலும் ஒரு பீதி, ஒரு தவறான செய்தி. ஹஜ்ரத் குத்தில உஸ்மான், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். இந்த மீடியா இருக்கிறதானே சகோதரர்களே, எழுதுகின்றவர்கள் எழுதுகின்ற உறவுக்காரர்கள் அல்லாஹுக்காக வேண்டி இதை சொல்லுங்கள், மீடியா அதை பற்றி மறுமையில் கேள்வி இல்லை என்பதாக நினைக்க வேண்டாம். எனக்கு எதையும் எழுதலாம், எழுதத் தெரியும், பேசத் தெரியும், அது யார் இருந்தாலும் எதையும் பேசுவோம், எதையும் எழுதுவோம் என்ற கொள்கை இல்லை. சென்ற கிழமை எத்தனை முஸ்லிம்களை பீதியிலே ஆழ்த்தியது செய்திகள், ட்விட்டர் மெசேஜ் 40404, கண்ட பக்கம் எல்லாம் திருப்பி, வாட்ஸ்அப், சிலர் ஜும்மாவும் இல்லை, குத்துபாவை நேரத்தோட முடியுமோ, ஸ்கூல் சர்வீஸ் வைக்கல்கள், சில பள்ளிகள் அறிவிக்கப்படுகிறது. ஒரு செய்தியின் தரம் என்ன? இந்த செய்தி இப்படி பொய்யாக பரப்பப்பட்டு ஒரு மனிதன் ஒரு இமெயில் அட்ரஸோட ஒரு டெலிபோன் நம்பர் இல்லை, ஒரு உத்தரவாதமற்ற செய்தி நினைத்தவர்கள் எல்லாம் செய்தியாளர்களாக முடியாது இஸ்லாத்திலே. சகோதரர்களே, புலி புலி என்று ஏமாற்றலாம், உண்மையிலே புலி வந்தால் ஏமாற்றியவர் அகப்பட்டுக் கொள்வார், இதை மறக்கக்கூடாது. நாம் பலவிதமான பொய் செய்திகளை கண்டதையெல்லாம் பரப்பிவிடலாம், கண்ணியமானவர்களே, நாம் பரப்பும் செய்திகள் இருக்கிறதானே அது அமானிடம், யாரும் அளவினாலும் உஞ்சாகும் பாசுக்கும் வினதையும் கண்ட செய்தியெல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படி இஸ்லாம் சொல்லவும் இல்லை. செய்தி என்பது ஒரு சமூகத்தை உயர்த்தும் அல்லது தாழ்த்தும், பீதிக்கு உள்ளாக்கும், பயத்துக்குள்ளாக்கும். அதனால் தான் வானிலிருந்து அனுப்பப்பட்ட ரசூல் மெசேஜஸ் ரசூல்மார்கள் தூதர்கள் கலப்படமற்ற செய்தி தேவை, ஃபதானா விவேகம் தேவை, உண்மை உரைக்கும் பண்பு தேவை, எழுதுகோளுக்கு சக்தி இருக்கிறது. அதனால் அல்லாஹ் எழுதுகோளின் மீது சத்தியம் செய்திருக்கிறான். அதில் சத்தியத்தை எழுதுவார்களுக்கு அல்லாஹுத்தாலா அவர்களுடைய இன்மை மறுமையின் வாழ்க்கையின் பிரகாசமாக்கி வைப்பான். அன்று எழுதியவைகளை நல்லதாக எழுதினார்கள், வாசிப்பதற்கு தரமான செய்திகள் இருந்தது. இன்று வரைக்கும் சமூகம் அதிலிருந்து பிரயோஜனப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, தேவையற்ற வதந்திகள், சமூகத்தை குழப்பும் செய்திகள், சமூகத்தை திட்டிக்க வைக்கும் தரவுகள், குறுஞ்செய்திகள், இது கூடாது. ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி இச்சு கட்டினார்கள், முஸ்லிம்களுடைய சிலவாய் இருக்கிறது, அவர்களுக்குரிய கவலை முஸ்லிம்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இஸ்லாத்துக்கு நெருப்பு கொடுக்கப்பட்டாலும் பரவாயில்லை, இது ஒரு முஸ்லிமுடைய கவலையாக இருக்க முடியாது. சிலருடைய கவலை முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, இஸ்லாத்துக்கு பிரச்சனை என்பதே அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர்களுடைய முழு தீர்வும் தொப்பியை கலட்டுங்கள், தாடியை கலட்டுங்கள், அபாயாவை கலட்டுங்கள், வட்டிக்கு வேண்டுமான மாதிரி கொண்டு போய் அடகு வையுங்கள், இன்சூரன்ஸ் பண்ணுங்கள். சகோதரர்களே, நாம் அசுத்தத்திலே, அசுங்கத்திலே, பாவத்திலே அந்நியவர்களுக்கு வெள்ளை விரித்து என் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நினைத்தால் அது பிரச்சனையின் தீர்வாக முடியாது. மதிப்போம், பண்பாக நடந்து கொள்வோம், எமது ஈமானை எரிக்கும் விடயங்களை செய்யக்கூடாது. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் சிலைகள் இருக்கிறது, அடுத்த பக்கம் ஹஜ்ரல் அஸ்வத் கல் இருக்கிறது. அதன் பக்கம் திசை திரும்பினார்கள், முத்தமிட்டார்கள். முஷ்ரிக்கீன்கள் சொன்னார்கள், அடுத்த பக்கமானாலும் கொஞ்சம் திரும்பிக் கொள்ளுங்களேன், நாம் தானே இருக்கிறோம், சிலைகளுக்கு கொஞ்சம் சைக்கனை செய்து விடுங்களேன், நானும் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்கிறோம். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தார்கள், ஒரு சைக்கிளை தானே அவர்களுடைய உள்ளத்தில் அஷிருக் வரப்போகிறது, நஊது பில்லா, நடக்கப் போவதே இல்லை. அப்படி இருந்தும் ஒரு திரும்ப திரும்ப நினைத்தார்கள், நினைத்தார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், இதெல்லாம் அலக்னாக ஜஃபல் ஹயாத் வஜஃபல் மமாத் தும்மலா தஜிதுலக அலைனா நஸீரா. அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு இரண்டு தரம் வாழ தந்து இரண்டு தரம் மரணத்தை தந்தாலும் நீங்கள் அந்த செயலை நினைத்து கூட பார்த்தால் உங்களுடைய உதவியின் கதவுகள் மூடப்படும், அதற்கு பின்னால் எந்த ஒரு உதவியாளரையும் நீங்கள் பார்க்க முடியாது என்று அல்லாஹ் சொன்னார். விசக் வேணுமா, கொண்டாடுவோம், முழு குடும்பத்தையும் கொண்டு போய் நிறுத்துவோம், ஒற்றுமையாகிறது. சகோதரர்களை, நாம் எதை சொல்லுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்காக வேண்டி ஷரியத் நெருப்பு கொடுக்கப்படுகிறது, மார்க்கம் எரியப்படுத்தப்படுகிறது, அந்நியனுடைய வாளை பிடித்து ஆடப்போகிறோம். இந்த ஆட்டம் ஒரு நாளும் உருப்படாது, அடுத்த நாள் அடிவிழுந்தது. அவர்களுடைய வணக்கத்தலங்களையும் அவர்களுடைய அந்நியர்களையும் அவர்களுடைய மத போதகர்களையும் வாழ்த்திய தினங்களில் நாம் எப்படி வாழ்த்தெடுக்கலாம், நாம் எப்படி ஒரு குடும்பத்தையும் கொண்டு போய் அங்கே நிறுத்தலாம், எதற்கு பயப்படுகிறோம், எதற்கு பயப்பட வேண்டும், சரியத்து ஏவி. அதுதான் சொல்லுகிறேன், மார்க்கம் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை, எனது வியாபாரம், எனது படிப்பு, எனது தொழில், எனது குடும்பம், எனது இருப்பு, அதனால் தானே மற்ற சமூகம் எமது சமூகம் எப்பாடுபட்டாலும் சரி என்பதாக நாம் நினைத்துக் கொண்டு செயல்களை செய்கிறோம். எனவே கண்ணியமான தவறுதான செய்திகளும் தான், தவறுதான பழக்கங்களும் தான், தவறுதான கொள்கை அணுகுகளும் தான் ஒரு முஸ்லீமிடம் இருக்கவே கூடாது. எமது பண்பு இருக்கிறது, விருந்து பிரசாரம் இருக்கிறது, அது இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, உஸ்மான் ரதியல்லாஹு தன்னுடைய செய்தி போலி செய்தி, அது பொய்யான செய்தி, அது குத்தில உஸ்மான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கையை நீட்டி விட்டார்கள். நாம் திரும்புவதில்லை இந்த இடத்திலிருந்து. 1450 கைகளை ஒன்று சேர்த்தார்கள் ஒரு முஸ்லிமின் உயிருக்காக வேண்டி, ஒரு முஸ்லிமுக்காக வேண்டி. இன்று அந்த ஏக்கம் இருக்கிறதா சகோதரர்களே? லட்சக்கணக்கில் மக்கள் சர்வதேச மட்டத்திலே நெருப்புக்குள் பொசிக்கப்படுகின்றார்கள், இரண்டு வயது பிள்ளை தூக்கி நெருப்பிலே கரைக்கப்படுகிறது. அதுக்கு என்ன தெரியும்? ஒரு முஸ்லிமான தாயின் மடியில் பிறந்தேன், எனது தாய் ஒரு முஸ்லிம் என்ற வார்த்தைக்காக வேண்டி, என்ற கொள்கைக்காக வேண்டி ஒரு சிறிய பிள்ளை கூட நெருப்பில் எரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏக்கம் வருகிறதா? இனிஷ்டகா ஆயினகு இனிஷ்டகா குல்லுகு. சகோதரர்களே, எனது பதவி தேவை, எனது பட்டம் தேவை, மக்களால் கிடைத்த வாக்குகள் எனக்கு தேவை. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முஸ்லிம் சமூகம் தாவையிலே, முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் தாவையிலே, முஸ்லிமான பெண்களுக்கு ஆபத்தில் குரல் கொடுப்பவர்கள் எங்கே? தொண்டை வற்றும் அளவுக்கு கத்தி முஸ்லிம் வாக்குகளை எடுத்திருந்தார்கள். இந்த 1450 கைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட அந்தஸ்தில் யார் எந்த அமைச்சிருக்கிறது, எந்த பட்டம் பதவியிலே இருப்பதற்கு இருக்கிறது, இதையும் காட்டி அடுத்த கட்டம் என்ன இருக்கிறது முஸ்லிம்களுக்காக வேண்டி பேசுவதற்கு, இவர்கள் முஸ்லிம்களுக்காக வேண்டிய ஒப்பமிடுவதற்கு வேறு என்ன இடம் இருக்கிறது? சமூக உணர்வாயுது சகோதரர்களே, ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தன் எப்படியானவர்கள் என்று சொன்னால், அமீருல் முஃமினாக இருக்கின்றார்கள், மிம்பரிலே உட்கார்ந்து இருக்கின்றார்கள், ஜும்மாவுடைய தினத்திலே வருபவர்களிடம் நோய் விசாரிப்பார்கள், பொருளாதாரத்தை கேட்பார்கள், உங்களுடைய பணத்தின் நிலைமை என்ன, பொருள்களின் விலை என்ன, விலை ஏற்றம் என்ன, விலை அதிகாரம் என்ன, முழு சமூகமும் சேர்ந்து மேடை கட்டித்தர, சொந்த வாழ்க்கைக்கு சொத்து சேர்க்கவாது, சொல்லியுங்கள், மக்களிடம் பிச்சை கேட்டு சமூகத்துக்கு தலைவர்களாக காட்டுபவர்கள். இதை நான் யாருக்கும் குறையாக சொல்லவில்லை சகோதரர்களே. விழித்திருப்பவர்களுக்கு விழிவாக ஆகட்டும். ஹஜரத் உஸ்மானுடைய வாழ்க்கை நான் சொன்னேன், பொறுப்பு எப்படி செய்தார்கள், சமூகத்தை எப்படி நோக்கினார்கள், சமூகம் அவர்களுக்காக எப்படி இருந்தது, அவர்களுக்குள் இருந்த ஒற்றுமை எப்படி இருந்தது. கண்ணியமான சகோதரர்களே, ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட செய்தி வதந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1450 கரங்களை ஒன்று சேர்த்தினார்கள். கது குத்தில உஸ்மான் சொன்னார்கள், உஸ்மானுடைய உயிருக்கு பதிலாக இந்த உயிர் என்னுடைய உயிரும் கூட போகும் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, கடைசியாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து சேர்ந்து கொண்டார்கள். ஒரு மூமினுக்காக வேண்டி, ஒரு முஸ்லிமுக்காக வேண்டி சகோதரர்களே, ஜெர்மனியில 2009 மருவா என்ற பெண்மணி தன்னை முழுமையாக மறைத்து சென்ற குற்றத்துக்காக வேண்டி ஒரு அந்நிய சகோதரன் முறைகட்டு பேச, வழக்கிலே முறைப்பாடு, கோர்ட்டிலே முறைப்பாடு செய்ய வழக்கு பேச அந்த வழக்கில் அந்த பெண்மணி வெற்றுகின்றாள். தீர்ப்பு வழங்கப்படுகிறது அவருக்கு எதிராக. அவன் ரோஷம் கொள்கிறான் சட்டசபையிலே நீதிபதிக்கு முன்னால். அந்த 33 வயதில் கற்பிணி தாய் வெற்றியோடு நிற்க, சத்தியத்தை பேசி சார்பாக முடிவு கொடுக்கப்பட, இந்த கோபத்தை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு விஷமி ஸ்டாக்கின் ஏரியில் தன்னிடமிருந்த கத்தியை எடுத்து 18 குத்துக்கள் குத்தி அந்த முஸ்லிம் பெண்மணியை அந்த இடத்தில் வளர்த்தினார். முழு முஸ்லிம் நாடுகளும் பார்த்துக் கொண்டிருந்தது. யார் ஏங்கினது, யார் பேசியது? ஹஜரத் உஸ்மானுடைய ஒரு செய்திக்கு 1450 கரங்கள் சேர்ந்தது. ஒரு பெண்மணி நடந்து செல்லும் பொழுது அன்று முகத்தின் துறை கலட்டப்பட்டது. ஒரே ஒரு சத்தம்தான், ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய அவலக்குறை. இன்று எத்தனை அழுகைகள், எத்தனை ஏக்கங்கள், யார் பார்ப்பது, யார் கேட்பது? எல்லா விதமான எக்ரிமெண்ட்களும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வியாபாரம் வேணுமா, பட்டம் பதவி வேணுமா, அத்தனையும் உங்களுக்கு. முஸ்லிம்களுக்கு எக்கேடு நடக்கட்டும், எதுவும் நடக்கட்டும் என்ற கொள்கையில் ஒரு உலகம் திரும்பியிருக்கிறதா இல்லையா சகோதரர்களே? அந்த பெண்மணியின் சட்டத்துக்காக வேண்டி, அந்த பெண்மணியின் குரலுக்காக வேண்டி சுபஹானல்லாஹ் சில சஹாபாக்கள் வந்தார்கள். ஒரு பெண்மணியின் சத்தம், கவலையான சத்தம், அச்சத்தின் சத்தம். காரணம், ஒரு யூதன் அடித்த அடியில் செத்து மடிந்தான் அந்த யூதன். இன்று முழு உலகமும் பார்த்திருக்க சட்டசபையில் ஒரு முஸ்லிம் பெண்மணி கொலை செய்யப்படுகின்றார். கேவலம் இந்த நாட்டில் கூட அதை எழுதிய பத்திரிகைகளே மிக குறைவு, நடந்த நிகழ்வே தெரியாது. இப்படித்தான் எனது சமூகத்தின் ஒற்றுமை இருக்கிறது சகோதரர்களே. சமூகத்தின் ஏக்கம் இப்படித்தான் இருக்கிறது. கொள்கை ரீதியாக பார்த்து மூட்டிவிட்டு எரிய வைப்பதற்கு இத்தனையோ கொள்கை கயவர்கள் இருக்கிறார்கள். அன்று அதற்கு முஆவியா ரதி அல்லாஹு தனான் அவர்களும் அதற்கு உஸ்மான் ரதி அல்லாஹு அலி ரதி அல்லாஹு தன் பிரச்சனை இருந்தது இல்லாமல் இல்லை. என்னமோ அவர்கள் செய்த பிரச்சனையை நரகவாதி மாதிரி பார்ப்போம். நாம் போடும் பிரச்சனைகளுக்கு நாம் எம்மை முடிவெடுத்துக் கொண்டால் நாம் எங்கிருப்போம் சகோதரர்கள். அந்த நேரத்தில் முஆவியா ரதி அல்லாஹு தனான் அவர்களை பார்த்து அதற்கு உஸ்மான் ரதி ரோம் நாட்டு மன்னன் கடிதம் எழுதுகின்றான். ரகசிய கடிதம். மாதியா நீங்கள் சத்தியத்திலே இருக்கிறீர்கள், நீங்கள் வேண்டுமானால் வாருங்கள், அனுமதியுங்கள், உங்களுக்கு நாம் படை அனுப்ப போகிறோம். பெரும் படை. எப்படியான படை? அந்த படையினூடாக முழு அலியினுடைய படையும் அளிக்கப்படலாம். முதல் நபர் ரோமிலே என்றால் அடுத்த நபர் மதீனாவிலே இருப்பார். இப்படி நான் உங்களுக்கு அதிகாரத்தை தரப்போகிறேன். வல்லரசு கேட்கிறது சகோதரர்களே. அந்த கடிதத்தில் மறுபகுதியிலே பதில் எழுதினார்கள். என்ன வார்த்தை தெரியுமா எழுதினார்கள்? ரோம் நாட்டு மிருகமே, நாயே, அந்த வார்த்தை எழுதினார்கள். நீ அலிக்கு எதிராக வந்தால், அலி ரதி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதிராக வந்தால், படையின் முதல் வரிசையில், அலி ரதி அல்லாஹு தஆலாவுடைய படையின் முதல் வரிசையில் என்னைத்தான் நீ பார்ப்பாய். நான் தான் உன்னுடைய தலையை எடுப்பேன். அலிக்கு எதிராக நீ பேசினாய். எவ்வளவு அழகான வார்த்தை, சமூகத்துக்கான வார்த்தை. இயக்கங்கள் எதிர்ப்பது சகோதரர்களே இஸ்லாத்தை இல்லாமலாக்க இல்ல. கொள்கைகள் இருப்பது இஸ்லாத்தை அளிப்பதற்கல்ல. ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழாக வருவதற்காக இங்கே அல்லாமல் தான் நினைத்ததையெல்லாம் தான் கொடியேற்ற வேண்டும், தானும் ஒரு வீரர் என்று மனதை அளிப்பதற்கல்ல. சமூகத்தை பார்க்க வேண்டும் சகோதரர்களே. வார்த்தையால் சமூகம் விற்கப்படக்கூடாது. இன்று சில வாலிபர்களுடைய வார்த்தையால் சமூகம் பெரும் எரிமலையை சந்திக்க வேண்டிய நிலைகள் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவ்வளவு காரமான வார்த்தைகள் அள்ளி கொட்டப்படுகிறது, எரிக்கப்படுகிறது வார்த்தைகள். எமது தரம் என்ன? நாம் இருக்கும் நிலை என்ன? நாம் பேசும் பேச்சு என்ன? ஆக கண்ணியமான சகோதரர்களே, எமக்குள்ளே ஒற்றுமை அது மிக தேவை, அது சமூகத்தின் பணி. இதைத்தான் ஹஜரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, சுத்தி வளைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய வீடு, யாரும் உள்ளே வர, முழு அதிகாரமும் அவர்களுடைய கையிலே. ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நாங்கள் மதீனாவிலே உமக்கு எதிராக படையெடுத்திருப்பவர்களை உடைய கழுத்தை வெட்டி வீழ்த்துகிறோம் சொன்னார்கள் ஹஜரத் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. சொல்லுவார்கள், உஸ்மான் ரதியல்லாஹு தன்னுடைய அதிகாரம் எப்படி என்று சொன்னால், ஹாபிலை ஹாபில் கொலை செய்தார். ஹாபிலிடம் முழு படை முழு சக்தியும் இருந்தது, ஆனால் பொறுத்துக் கொண்டார். அந்த 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 பின்னணியை கொண்டவர் தான் ஹஜரத் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா. தனக்கு எதிராக படையெடுத்திருக்கிறார்கள், தான் பெரும் பிரச்சினையாகப்பட்டிருக்கிறார்கள், தன்னிடம் பதவி இருக்கிறது, ஆனால் சமூகத்தை நோக்கினார்கள். சொன்னார்கள் ஹஜரத் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா, என்னுடைய பெயரை சொல்லி, என்னுடைய பெயரை சொல்லி, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தின் ஒரு நபர் இந்த மதீனாவில் ஒரு துளி ரத்தம் விழுவதை நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். எனது பெயர் பாதுகாக்கப்பட்டு, எனது பெயருக்காக வேண்டி நீங்கள் குரல் கொடுத்து, இந்த மதீனாவிலே எனது பெயர் பாதுகாக்கப்பட்டு முஸ்லிம்களுடைய ரத்தம் சிந்துவதை நான் ஒரு போதும் அனுமதிக்க மாட்டேன். சமூகம் என்று இயங்கினார்களா இல்லையா? அடகு வைக்க முடியுமா இருந்ததா இல்லையா? இந்த பாடங்கள் எல்லாம் எமது பெரிய மட்டங்களுக்கு வாசித்து காட்டப்பட வேண்டும். இஸ்லாம் என்ற போர்வையை போர்த்திக் கொண்டே முஸ்லிமுடைய பணியாளர்களாக சொல்லப்படுபவர்களுக்கு முன்னால் இவைகள் காரணமாக சொல்லப்பட வேண்டும். ஆக கண்ணியமான சகோதரர்களே, உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய சமூகம் உம்மத் என்ற இயக்கத்தில் எப்படி இருந்தார்களோ சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அவருடைய முடிவுகளையும் அதே மாதிரி சிறந்ததாக ஆக்கினான், சிறப்பானதாக ஆக்கினான். சமூகம் என்ற ஏக்கம், சமூகத்துக்கு தன்னால் செய்ய வேண்டிய சேவைகள், சதகாக்கள் சகோதரர்களே, அதிலே நிரப்பமாக இருந்தார்கள், நிரப்பமாக இருந்தார்கள். அவர்களுக்கு ரெண்டு நன்மாராயம் கிடைத்தது சொர்க்கத்தை பற்றி. ரெண்டு நன்மாராயமும் உம்மத்துக்கு செய்த ஹிதுமத்தை வைத்துத்தான் கிடைத்தது. உம்மத்துக்கு செய்த ஹிதுமத்தை வைத்துத்தான் கிடைத்தது, பணிவிடையை வைத்து. சகோதரர்களே, எம்மிடம் பணம் இருக்கும், எம்மிடம் சொத்து செல்வம் இருக்கும், பக்கத்து வீட்டிலே ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்பார்கள், மருந்தெடுப்பதற்கு வழி இல்லாமல் இருப்பார்கள், படிக்க வைப்பதற்கு வழி இல்லாமல் இருப்பார்கள், கடன் பிரச்சனையோடு இருப்பார்கள். அவர்கள் எக்கேடு கெட்டாலும் சரி, நானும் என் குடும்பமும் என்பதல்ல. அதற்கு உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் அவருடைய ஒரு கிணம் இருந்தது யூதனிடம், தூர ரூமா. அந்த கிணத்தை பார்த்தால், அந்த கிணறு, அதிலிருந்துதான் முஸ்லிம்கள் தண்ணீர் எடுப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலைக்கு வாங்க முயற்சித்தார்கள், முடியாது, பிரச்சனைப்படுத்துகின்றான். அதில் அரைவாசி கிணற்றை வாங்கினார்கள். ஒரு நாளைக்கு முஸ்லிம்கள் தண்ணி எடுப்பார்கள், அடுத்த நாளைக்கு அடுத்த சகோதரர்கள் எடுப்பார்கள், அடுத்தவர்கள் எடுப்பார்கள், அந்நியர்கள். இப்படியாக அந்த பங்கு வைக்கப்பட்டிருந்தது, அது பிரச்சனையாக இருந்தது. அந்த கிணற்றுக்கு விலை பேசினார்கள். விலை பேசிய நேரத்திலே சொன்னார், பெரும் ஒரு தொகையை சொன்னார். ஆனால் ஹஜரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அதை அல்லாஹுக்காக வேண்டி வாங்கி சதகா செய்தார்கள். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்னார்கள், யார் இந்த தூர ரூமாவை வாங்குகின்றாரோ ஃபலகுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் என்று சொன்னார்கள். அது யார் வாங்கி கொடுத்தது? ஹஜரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வாங்கி கொடுத்தார்கள். அதனூடாக அவர் சொர்க்கவாதியாக ஆனார். எந்த காலமெல்லாம் தண்ணீர் குடிக்கப்பட்டுக் கொண்டிருந்ததோ அத்தனை வருடங்களும் அந்த அந்த குடும்பத்திற்கு, அந்த 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 உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அது பெரும் சதகாவாக மாறியது. தன்னால் அதிகார ரீதியாக பார்த்தாலும் மக்களே என்று ஏங்கினார்கள். பணம் சொத்து செல்வங்கள் என்று பார்த்தாலும் அதை அல்லாஹுக்காக வேண்டி வாரி இறைத்தார்கள். சகோதரர்களே, அதற்கு உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பெயரில் தான் மஸ்ஜிது நபவியுடைய காணி கூட பதியப்பட்டிருக்கிறது, பதியப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்ஜிது நபவியை விசாலமாக்க வேண்டும், பக்கத்தில் இருக்கும் காணியை வாங்க வேண்டும், யார் உங்களிலே தயாராக இருக்கிறீர்கள்? மஸ்ஜிதுடைய தேவை, நாம் மஸ்ஜிதுடைய தேவை வந்தால் அடுத்தவர் எவ்வளவு போட்டிருக்கிறார், எவ்வளவு பட்டியலிட்டிருக்கிறார், அவர் 500 ரூபாய் என்று சொன்னால் அவருக்கே 500 ரூபாவா, எனக்கு 300 ரூபாய் போதும், குறைத்துக் கொள்வோம். சகோதரர்களே, ஏது இன்று சமூகத்துக்கு நாம் செய்து வைப்பதனால் சமூகம் நாளை வாழுமோ? அப்படியான ஹிதுமத்துகள் இருக்கிறது தானே, இதற்கு பேர் தான் சதகா ஜாரியா, இதற்கு பேர் தான் சதகா ஜாரியா. கண்டியை எடுத்துக்கொண்டால் இன்று ஒரு பேச்சு வாங்கி ஒரு சுஜூத் செய்வதற்கு இடமதுக்க முடியாத காலம். 100 வருடங்களுக்கு முன்னால் வரலாற்றை பாருங்கள், நீங்கள் படித்தவர்கள் உங்களுக்கு தெரியும். வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? தனது சொந்த வியாபாரத்தை பார்த்துக் கொண்டிருந்தால் இன்று சுமார் 25,000-20,000 பேருடைய ஜும்மாவுக்கு எங்கு ஓட வேண்டி வரும். ஒவ்வொரு பள்ளியிலும் 4,000, 3,000, 2,000 என்பதாக சுத்தி வளைத்து அல்லாஹு அக்பர் என்ற சத்தம் இந்த ஷிர்க்குக்குள்ளேயும் இந்த பாத்திருக்குள்ளேயும் சத்தமிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இது நாம் செய்த சேவையா? இன்று லட்சக்கணக்கில் விலை பேசப்படும் இடங்கள் அன்று முஸ்லிம்களுக்காக வேண்டி முஸ்லிம் வியாபாரிகள் அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பானாக, செய்த சதகாக்களா இல்லையா? சமூகம் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் வாழ்ந்தார்கள். சகோதரர்களே, ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், 2 கண்கள், அதில் ஒன்று எனக்கு, மற்றது தன் சமூகத்திற்கு. 2 கால்கள், ஒன்று சமூகத்துக்கு நான் நடக்கிறேன், ஒன்று சொந்த வாழ்க்கைக்காக வேண்டும். ஒரு இரவு சமூகத்திற்கு, ஒரு பகல் குடும்பத்திற்கு, ஒரு பகல் சமூகத்திற்கு, ஒரு இரவு குடும்பத்திற்கு என்று வாழ்ந்தார். மிகப்பெரும் சதகா ஜாரியாக்களை எடுத்துச் சென்றார்கள். சகோதரர்களே, அபு அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய இடத்தை அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் அங்கே தரித்தது, அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். மஸ்ஜிது நபவி அதற்குள்ளே கட்டப்பட்டது. அபு அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்தான்புல்ல துருக்கியிலே ஷஹாதத்துடைய பட்டத்தோடு உழந்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எந்த சதக்காவை செய்தார்களோ, எதை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தார்களோ, அந்த வீட்டுக்குள்ளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கபர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கபர் அங்கே அமைந்து விட்டது. அவருடைய கபர் எங்கோ அமைந்தது. மதீனா வாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றார்கள். வாழத் தருவோம், இடம் தருவோம். சகோதரர்களே, நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னை பாதுகாப்பதாக நினைத்து நாம் ஆடம்பரமாக திருமணம் எடுப்பதும், ஆடம்பரமாக வீடு கட்டுவதும், ஆடம்பரமான வாகனங்களை எடுத்தோட நினைப்பதும் அல்ல. ஒரு ரூபா சம்பாதிப்பவருக்கும் நினைத்தால் ஒரு சதத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கலாம். சமூகத்தின் தேவைகளை பார்க்கலாம், மக்களுடைய தேவைகளை கவனிக்கலாம், மதரசாக்களுக்கு உதவி செய்யலாம். இது மஸ்ஜித் பிச்சை எடுக்க வேண்டும், மதரசா பிச்சை எடுக்க வேண்டும். நாம் கட்டும் கோட்டைகள் நாம் மண்ணுக்கும் மணலுக்கும் கல்லுக்கும் மறைந்து போகும் இந்த வாழ்க்கைக்கும் எத்தனை கோடியை கொட்டிக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. நாம் எனக்கன்றி எதை ஏற்றுகிறோமோ அது எமக்கல்ல, அடுத்தவர்களுக்கு. மனம் விடாதே. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஆட்டை அறுத்து பங்கு போட்டு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு துண்டு தனக்கு மாத்திரம், அத்தனையும் சதகாவாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஆயிஷா உங்களுக்கு எது மீதமாக இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், மா பக்கிய மின்ஹா இல்லா கதீஃபஹா, ஒரே ஒரு சந்து துண்டுதான் எனக்கு, மற்றது அனைத்தும் தன் குடும்பத்திற்கு மற்றவர்களுக்கு. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எது உங்களுக்கென்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ அது உங்களுக்கல்ல, குல்லும் பக்கிய மின்ஹா, எதுவெல்லாம் கொடுத்தீர்களோ அதை நீங்கள் கபரிலே பார்க்கப் போகிறீர்கள், ஹஷ்ரிலே பார்க்கப் போகிறீர்கள், மீசானிலே பார்க்கப் போகிறீர்கள். அதுதான் உங்களுக்கு, எதை தடுத்தீர்களோ அது உங்களுக்குரியதல்ல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பங்கிட்டு ஆட்டை வைத்து பாடம் படித்துக் கொடுத்தார்கள். எமது வாழ்க்கையில் எத்தனை ரூபாய்கள் சகோதரர்களே! பள்ளிக்கடை என்றால் அதன் நிலை என்ன? மஸ்ஜிதுடைய சொத்துக்கள் என்றால் அதன் நிலை என்ன? இன்று கூட கண்டியில் இருக்கும் சில மஸ்ஜிதுகளுக்கு, மஸ்ஜிதுடைய வீடுகளுக்கு, மஸ்ஜிதுடைய கடைகளுக்கு 25 ரூபாய் கூலி கட்டுபவர்கள் இருக்கிறார்கள். அடுத்தவன் வந்து மஸ்ஜிதை இடிக்க பார்த்தால் தான் எமக்கு இஸ்லாம் தெளிவாக விளங்குகிறது. மஸ்ஜிதுடைய சொத்து அபகரிக்கப்படுகிறது ஒரு பக்கமாக, மஸ்ஜிதுடைய சொத்து அதில் வாழ்ந்து கொண்டு மஸ்ஜிதுக்கு 10 ரூபாய் கொடுப்பதற்கு வழக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் கபருக்கு சுகமான வாழ்க்கை ஏற்படுத்தி தருமா? மஸ்ஜிது நபவியிலே 21 இலக்கம் என்பதாக நினைக்கிறேன், கேட் நம்பர் 21, அதன் ஊடாக நாம் சென்றால் அங்கே அபு தல்ஹா ரழியல்லாஹு தனுடைய தோட்டம் லம் தனாலுல் பிர்ர ஹத்தா தும்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன் என்ற ஆயத்து இறங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்காட்ட, தனக்கு விருப்பமானது அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கும் வரைக்கும் பூர்த்தியான ஒரு மனிதனாக ஆக முடியாது, மூமினாக முடியாது என்ற கருத்துப்பட அந்த ஆயத்து சொல்லுகிறது. வீட்டுக்கு வந்தார்கள், வீட்டு எல்லையிலே நின்றார்கள். மனைவியிடம் சொன்னார்கள், நான் இதை அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்து விட்டேன், நீங்கள் வெளியே வாருங்கள். சுபஹானல்லாஹ், வெளியே அந்த பெண்மணி வரும்பொழுது இப்படி சொல்லிக் கொண்டு வந்தான், ரபிஷ்தயா அபா தல்ஹா, அபு தல்ஹாவே நீங்கள் லாபகரமான வியாபாரம் செய்துவிட்டீர் என்பதாக வீட்டை விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் எங்கே வாழ்ந்தார்கள் என்ற வரலாறு இதுவரைக்கும் குறிக்கப்படவில்லை. ஆனால் அவர்களுடைய வீட்டுக்கு மேலே, அவருடைய கிணற்றுக்கு மேலே இன்று மஸ்ஜிது நபவி இருக்கிறது. அவர்கள் கபரிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான சிவிலிகளுடைய நன்மை அபு தல்ஹாவுடைய, உம்மு தல்ஹாவுடைய கபருக்கு சென்று கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, இதுதான் வாழும் சதக்கா என்று சொல்வது. 1000 வருடத்துக்கு பின்னாலும் கபரின் நன்மைகளை அறிந்து கொண்டிருக்கின்றார்கள், சதக்காக்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கொடுக்காமல் இல்லை, இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் கொடுக்கும் பண்புள்ளவர்கள். பெரும்பான்மை இனத்திலே ஒரு பள்ளி கட்டுவதாக இருந்தாலும் அது அரசாங்கம் கட்டட்டும், அதற்கு ஊழியங்கள் கொடுக்கப்படுவதாக இருந்தாலும் அரசாங்கம் கொடுக்கட்டும் என்பதாக திரும்பி பார்க்கும் எத்தனையோ பெரியார்கள் இருக்கிறார்கள். ஆனால் தான் முழுக்க உழைத்த கரத்தோடு வந்து இதை அல்லாஹ்வுக்காக வேண்டி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் சிறிய வாலிபர்களும் இருக்கிறார்கள். இல்லாமல் இல்லை, கோடிக்கணக்கான ரூபாய்கள் இன்று மஸ்ஜிதுகளுக்கும் மதரசாக்களுக்கும் சகோதரர்களே ஒரு மாதத்திற்கு இறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய பரக்கத்துகளை நிச்சயமாக இந்த சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் சமூகத்தின் தேவைகள், சமூகத்துடைய பல திசையினுடைய தேவைகள், நோயாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், ஓதலாக இருக்கலாம், மசீதிகளாக இருக்கலாம், சமூகத்தினுடைய பல தேவைகள் சகோதரர்களே, மலசல கூடம் கூட இல்லாத வீடுகள் இல்லாமல் இல்லை. மலசல கூடத்திற்கு வழி இல்லாமல் ஒரு அறிவித்தலை செய்தோம், எத்தனையோ எத்தனையோ அப்ளிகேஷன்கள், எத்தனையோ மலசல கூடம் இல்லை என்ற பிரச்சனையை சொல்லக்கூடியவர்கள், எமக்கு மலசல கூடத்தை ஏற்பாடு செய்து தாருங்கள் என்று கெஞ்சும் நிலையில் கூட முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அதற்கு இன்று 2-3 லட்சம் 4-5 லட்சம் செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்திலே ஒரு சொந்த வீட்டு தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக மத்திய நிலைமை என்ன, உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய மதரசாவுடைய நிலை என்ன, மாஷா அல்லாஹ் அது சிறப்பாக கண்காணிக்கப்படுகிறது என்ற குறையும் சொல்வதற்கில்லை. சிரமப்பட்டு தன்னால் முடியுமான சதகாக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வசியத்தாக சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் கபரில் இருந்து நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, குர்ஆனை அழிக்க வேண்டும், குர்ஆனை கேவலப்படுத்த வேண்டும், குர்ஆனை இல்லாமலாக்க வேண்டும், குர்ஆனின் சத்தத்தை இந்த உலகத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்பதாக எல்லாம் குரல் கொடுத்து உலகம் ஒழித்துக் கொண்டு சத்தம் போட்டுக்கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே குர்ஆனுடைய ஒழிக்காக வேண்டி யோசித்து பாருங்கள். பக்கத்தில் இருக்கும் இந்த மதரசாவிலே ஒரு நாளைக்கு சுமார் 200-க்கும் அதிகமான ஜுசுக்கள் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முழுவோரும் தூங்கியிருக்க 4 மணிக்கு அங்கே செல்லுங்கள். இன்று கூட ஒரு சகோதரன் சொன்னேன், மன்னாரில் இருந்தும் இந்த மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். 6 வருடத்துக்கு நீங்கள் அந்த மாணவனை பொறுப்படுத்தியிருக்கிறீர்கள், இல்லை கொடுக்கின்றீர்கள், மார்க்கத்தின் தெளிவோடு போகின்றார். ரசூலுல்லாஹின் தலைப்பாகையோடு அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல் பிரகாசம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பெரும் சேவையில் நடந்து கொண்டிருக்கிறது. மார்க்கத்தின் தெளிவோ வாலிபர்களின் காவிலே விழும் ஒரு காலமாயது. சூரத்துல் ஃபாத்திஹா கூட ஓதத் தெரியாமல் தடமாறிக் கொண்டிருக்கும் வாலிப சமூகத்துக்கும் கீழே அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபி என்று சொல்வதற்கு ஐயூபு நபி என்று ஐயுஹன் நபிக்கு பதிலாக ஐயூபு நபி என்பதாக அத்தஹையாத்தை ஓதி முடிக்கக்கூடிய நேரத்திலே எத்தனை விதத்தில் ரசூலுல்லாஹ் அத்தஹையாத் ஓதினார்களோ அத்தனை விதத்தையும் நாம் சொல்லித் தருகிறோம் என்பதாக 14, 13, 15 வயது வாலிபர்கள் சொல்லுவது எங்களுக்கு எமது கிராமத்துக்கு கிடைத்த சதக்காவா இல்லையா, பெருமையா இல்லையா? சில ஊர்களிலே முடிவெடுத்திருக்கிறார்கள், மதரசாக்களை நாம் செய்கிறோம், வேறு எந்த ஊருக்கும் காலடி வைக்கப் போவதில்லை, நாம் இதை வளர்த்து காட்டுகிறோம். அந்த ஊரை கூட அல்லாஹ் வளர்த்தெடுத்திருக்கிறான். எங்களுடைய இடம் ஆயிரக்கணக்கான, நீங்கள் காலை வந்தால் 7 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் காலல்லா கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அருமை ரசூலுடைய வார்த்தை என்பதாக சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கும் 1000 வார்த்தைகள், 1000 சலவாத்துகள். மாலையிலே செல்லுங்கள், அந்த மாணவர்களுக்கு என்ன தெரியும், சதகா செய்த அத்தனை பேருக்காக வேண்டியும் கையேந்தி துவா செய்கிறார்கள். அவர்களை பிரகாசமாக்குவாயாக, அவர்களை கண்ணியமாக்குவாயாக, செழிப்பாக்குவாயாக என்ற வார்த்தை ஒவ்வொரு நாளும் நீங்களே உங்களை மறந்திருப்பீர்கள், ஆனால் அவர்கள் உங்களை மறக்கவில்லை. இப்படியான ஒரு நிலை இருக்கிறது. எனவே 2 கண்கள், ஒரு கண் பாடசாலையை, அடுத்த கண் மதரசாவை, இரண்டையும் வளர்க்கும் சிந்தனை எமது சமூகத்திலே வர வேண்டும். இதன் தேவைகள் கண்காணிக்கப்பட வேண்டும். இது சமூகத்தின் ஒரு தேவை. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹில்ஃபுல் ஃபுதூல் என்பதாக ஒரு சங்கமே ஆரம்பித்தார்கள். சமூக தேவைக்காக வேண்டி, சமூக பிரச்சனைகளுக்காக வேண்டி. சகோதரர்களே, எத்தனையோ விதவைகள் இருக்கிறார்கள், எத்தனையோ திருமணம் முடிக்க வேண்டிய வயதிலே இருக்கின்றார்கள். ஊரிலே ஒரு திருமணம் என்று சொன்னால் மனநோய் நோயாளியாகி தன்னை ஒரு பெண்ணாக அலங்கரித்து, பொண்ணாக அலங்கரித்து பாலைக்கு ஓடி வரும் பெண்கள் பணமின்றி திருமணம் முடிக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தற்கொலையை தேடிச் செல்வர்கள் இருக்கின்றார்கள். தந்தை கவலையிலே தற்கொலை செய்து கொள்கின்றார், மகளை முடித்துக் கொடுப்பதற்கு நிலை இல்லையே என்று. அப்படி இருக்க நாம் ஒரு காடுக்கு 10 லட்சம் செலவழித்தால், நாம் பட்டாசு கொடுத்த 10 லட்சம் செலவழித்தால் எமது திருமணங்களுக்கு, அப்படியும் திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, சமூகத்தை கொஞ்சம் பார்ப்போம். சில நாடுகள் பார்ப்பதில்லை, கேட்பதில்லை, அவர்களை விடுவோம். கட்டாயில இருக்கும் 2021 அதாவது 2020 ஆம் ஆண்டு 2020 ஆம் ஆண்டுடைய போட்டி நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி எத்தனையோ கோடிகள் கொட்டப்பட்டு விட்டது. அடுத்த பக்கமாக சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் நாட்டினுடைய ஒரு கிளிப் வெளியாக இருக்கிறது, அந்நியர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து ஒரு பிள்ளை நிலத்திலே சுற்றுகிறது, எலும்பி நிற்க முடியாது, பசியின் கொடுமையிலே இருக்கிறது. சகோதரர்களே, பிராணிகள் மலம் கழிக்கும் பொழுது, சிறுநீர் கழிக்கும் பொழுது சில சிறியவர்கள் போய் அதற்கு வாயை பிடிக்கும் பஞ்ச நிலை இந்த உம்மத்திலே இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்படியான பயங்கரமான நிலை ஒரு பக்கம். அடுத்த பக்கம் 4 பேருக்கு 40 ஆட்டை அறுத்து புதைப்பவர்களும் இருக்கிறார்கள். புதைப்பதற்கு பணம் கொடுக்கின்றார்கள், அங்கே உயிர் வாழ்வதற்கு பணம் இல்லாமல் அழைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 சமூகமும் சஹாபாக்களுடைய காலத்திலோ அதற்கு பின்னால் வந்த காலத்திலோ பார்க்க முடியாது. கண்ணியமானவர்களே, அருமையானவர்களே, எனவே ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு தனுடைய விடயத்திலிருந்து நாம் படித்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடம் தான், சமூகம் என்று ஏக்கத்தோடு வாழ்ந்தார்கள், நல்லதை செய்தார்கள். சகோதரர்களே, குரானை ஒன்று சேர்த்தார்கள், குரானோடு இருந்தார்கள். அன்பான நண்பர்களே, இன்று ஹொசுபா நடக்கும் பொழுது கூட இன்று இங்கே அமைதியாக பேணப்படுகிறது, சில இடங்களில் மேலே என்ன நிலைமையோ தெரியாது. கண்ணியமானவர்களே, போன்ல கேம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அன்று ஒரு ஹொசுபா முடிந்த பொழுது பின்னால் இன்று வந்து ஒரு சகோதரர் சொல்லுகின்றார், முன்னால் இருப்பவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், கைசூலப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எமது பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருந்து தனது போனை எடுத்து ஹொத்துபாவுடைய நேரத்திலே விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய மனம் தான் என்ன? இங்கு பேசப்படும் பேச்சுக்குத்தான் என்ன மதிப்பு? ஹொத்துபாவுடைய பருவத்தை வீணாக்குவது பள்ளியை இடிப்பதை விட பாவமான செயலா இல்லையா? சகோதரர்களே, பயங்கரமான செயலா இல்லையா? யோசிக்க வேண்டிய செயலா இல்லையா? ஆக அருமையானவர்களே, அல்லாஹுடைய குரானுக்கு நேரம் கொடுக்கப்படுகிறதா? முதியவர்கள் இருக்கிறார்கள், குப்பி விளக்கிலே குடிசைகளிலே குரானுடைய சத்தம் வந்தது. இந்த கங்கிரீட் வீடுகளிலே விதம் விதமான எந்தனாக்களின் ஊடாக என்ன செய்தி வருகிறது? அருமையானவர்களே, நாம் மேலே எதை வீசுகிறோமோ அதுதான் என் சமூகத்தை நோக்கி கொட்டும். கீழே மேலே சாவத்தை அள்ளி வீசுகிறோம், கீழே என்ன வரப்போகிறது? எம்மை கண்டு மிருகம் ஒதுங்குவது போன்ற ஒதுங்கின ஒரு கூட்டம் இன்று பேர் சொல்லிக் கூட பேசாமல் எம்மை தட்டிவிடுவதற்கு, எம்மை அடித்து உதைத்தாலும் யாருமே தட்டி கேட்பதற்கு இல்லாத ஏன் நிலை? ஏன் இந்த நிலை? சமூகத்தை நாம், ஷரியத்தை நாம் எரித்தோம். சகோதரர்களே, ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா வெள்ளிக்கிழமை நாள் ஜும்மாவுடைய நேரத்துக்கு முன்னால் சுபஹானல்லாஹ் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். குர்ஆனிலே அந்த ரத்தம் தெரிக்கிறது. அவருடைய ரத்தம் தெரித்த குர்ஆன் இன்றும் சப்சாத் மியூசியம்ல ஸ்தம்பூல் இருக்கிறது. ஃபஸயத்ரீகஹுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு போதும் உஸ்மான் என்ற வார்த்தையில் குர்ஆனுடைய அந்த வார்த்தைக்கு மேலே ரத்தம் தெரிக்கப்பட்டது. சகோதரர்களே, தன்னுடைய வாழ்க்கை முழுக்க இஸ்தாத்திக்கு, தன்னுடைய மரணமும் இஸ்தாத்திக்கு. இன்று எத்தனை பெண்கள் ரிமோட்டோடு மரணிக்கின்றார்கள்! சமீபத்தில் ஒரு அரபி பெண்மணி ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது மரணம், அந்த அவருடைய டெலிகாஸ்ட் நேரடியாக ஒளிபரப்பு செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். அந்த பெண்ணை கபன் செய்யும் பொழுதும் ஒரு கை மேலே இருந்தது, ஒரு கை இடுப்பிலே இருந்தது. பயப்படுவோம் மரணத்தை. பாதை கடக்கு முன்னால் மரணம் வந்து கடந்து விடுகிறது. இனவம்மா, நான் வெளிநாட்டிலிருந்து கடல் கடந்து வந்து விட்டேன், சாலை கடந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன வாலிபர்கள் 4 பேருடைய நிலை என்பது என்பதாக நாங்கள் தானே எங்களுடைய ஹேண்ட்போனை வைத்து பார்த்துக் கொண்டும் காத்திக் கொண்டிருந்தோம். அந்த வாலிபர்கள் நினைத்தார்களா, எனக்கு இப்படி ஒரு முடிவு வரப்போகிறது, இப்படி நாம் மரணிக்கப் போகிறோம். ஒரு நொடி பொழுதுக்கு முன்னால் என்ன தைரியத்திலே சாபத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறோம்? அல்லாஹ்வின் பக்கத்தை பார்ப்போம், சமூகம் என்ற திசையை பார்ப்போம், எனது பொறுப்பு அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றப்படுகின்றதா என்று பார்ப்போம். சகோதரர்களே, எனது முடிவை ஏங்கி வாழ்வோம். நாம் நல்லவர்களாக வாழ்வோம். நல்ல முடிவை அல்லாஹ் எனக்கு தருவானாக. எமது தவறுகளையும் குறைகளையும் மன்னித்து அல்லாஹ் எம்மை தக்வாதாரிகளாக வாழச் செஞ்சிருக்கிற அல்லாஹ் எமது முடிவை உனக்கு பொருத்தமானதாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், உண்மையான வாழ்க்கையை தருவாயாக.